السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، فمن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. صدق الله مولانا العظيم. சர்வ புகழும் அண்ட சராசரங்களை படைத்து மிகவும் கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்துக்கு காலம் நபிமார்களையும் அனுப்பி வைத்து வேதங்களையும் அனுப்பி வைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுக்கு வருகை தந்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை இந்த உலகத்திலே படைத்து அவர்களை பல்வேறுபட்ட நிறங்கள் கொண்டவர்களாகவும் பல்வேறுபட்ட கோத்திரத்தவர்களாகவும் பல்வேறுபட்ட மதங்களை கொண்டவர்களாகவும் இனங்களை கொண்டவர்களாகவும் படைத்திருக்கிறான். இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு பெரிய ஏற்பாடு. வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களையெல்லாம் நாங்கள் பல்வேறுபட்ட இனங்களாகவும் கோத்திரங்களாகவும் படைத்திருக்கிறோம். ஏன் படைத்திருக்கிறோம் என்றால் நீங்கள் ஒருவரை இன்னொருவர் அறிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே உலகத்திலே மனிதர்களை பல்வேறுபட்ட வகையினராக அல்லாஹு தஆலா படைத்திருப்பது அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்வதற்காக முரண்பட்டுக் கொள்வதற்காக ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து கொள்வதற்காக அல்ல. அவர்களை படைத்திருப்பது லித்தஆரஃபு, நீங்கள் ஒருவரை மற்றவர் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவ்வாறு அல்லாஹு தஆலா படைத்திருப்பதனுடைய நோக்கத்தை மறந்த மனிதன் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக வேண்டி தங்களுக்கு மத்தியிலே மோதிக்கொள்கின்ற சண்டை பிடித்துக் கொள்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்டிலே மாத்திரமல்ல சர்வதேச நாடுகளிலும் இப்படியான யுத்தங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சமுதாயத்தை இன்னொரு சமுதாயம் அடிமைப்படுத்துகின்ற காட்சிகளை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த நாடாக இருந்தாலும் இந்த நாடு பல்வேறுபட்ட இனங்களும் மதங்களும் இனங்களும் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நூற்றாண்டுகளாக இந்த நாட்டின் சகல மதத்தவர்களும் அன்பாகவும் இரக்கமாகவும் பரஸ்பரம் புரிந்துணர்வோடும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அண்மை காலத்திலே இந்த நிலையிலே பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நாட்டிலே சுமார் 9.7% வாழக்கூடிய முஸ்லீம்களாகிய நாம்
இந்த நாட்டிலே 90% 3 விதமாக அல்லது 2 விதமாக வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தவர்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் இல்லாமல் கடந்த 2-3 வருடங்களாக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு வருவதை நாங்கள் மீடியாக்கள் வாயிலாக மாத்திரமல்ல நேரடியாகவும் கண்டு வருகிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை பல்வேறுபட்ட இனங்களாகவும் மதத்தவர்களாகவும் குழுக்களாகவும் படைத்திருப்பதன் நோக்கம் ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்கின்றானே, அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே சின்ன சின்ன முரண்பாடுகளுக்காக புறக்கணித்து மற்றவர்களை ஒதுக்கி மற்றவர்களுக்கு எதிராக சண்டை பிடித்துக் கொள்கின்ற ஒரு துரதிருஷ்டமான ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். முஸ்லீம்களாகிய நாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்று சிலர் சொல்லி வருகிறார்கள். முஸ்லீம்களுக்கென்ற தனியான தனியார் சட்டங்கள் கூடாது என்று சொல்கிறார்கள். முஸ்லீம்களுடைய ஹலால் சான்றிதழுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தமே தொடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் பெண்மணிகள் அணிகின்ற ஹிஜாப் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மிகவும் சத்தமாக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் தங்களுடைய உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய பள்ளி வாயில்களையும் வணக்கஸ்தலங்களையும் அவர்கள் திட்டமிட்ட அடிப்படையிலே குழுக்களாகவும் தனிப்பட்ட முறையிலும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பற்றி படுமோசமாக விமர்சிக்கின்ற புத்தகங்களை அவர்கள் எழுதுகிறார்கள், வெப்சைட்டுகளை அவர்கள் நடாத்துகிறார்கள், அவர்களுடைய பகிரங்கமான கூட்டங்களை கூட முஸ்லீம்களுக்கு எதிராக எந்த விதமான தயக்கமும் கூச்சமும் இல்லாமல் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் சந்தேக கண் கொண்டு பார்க்கப்படுகிறார்கள். முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் எல்லாம் படிப்படியாக குறைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு காரியாலயங்களிலே துவேஷம் காட்டப்படுகிறது. அதே போன்று அவர்கள் வைத்தியசாலைகளிலே ஒதுக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய தொழில் துறவுகளிலே அவர்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது. இப்படியான ஒரு பயங்கரமான நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். ஆனாலும் சகோதரர்களே, நாங்கள் இப்படி தொடர்ந்தும் வாழலாமா? எங்களுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட நிலையிலே நாங்கள் அவர்களை பகைத்துக் கொண்டு அவர்கள் எங்களை பகைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே வாழலாமா? நிச்சயமாக வாழ முடியாது. நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு தனியான இடத்திலே வாழவில்லை. இந்த நாட்டிலே நாங்கள் சிதறுண்ட சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறுபான்மையினராக மாத்திரமல்ல, அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மற்றும் உண்டான சகல அடிப்படைகளிலும் பலஹீனர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எங்கு சென்றாலும் அவர்களைத்தான் சந்திக்கின்றோம். வைத்தியசாலைக்கு சென்றாலும் அவர்கள் தான் வைத்தியர்களாக பெரும்பாலும் இருக்கிறார்கள். ஒரு காரியாலயத்துக்கு சென்றாலும் அவர்கள் தான் பெரும்பாலும் ஊழியர்களாகவும் மிகப்பெரிய அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்துக்கு சென்றால் என்ன, ஒரு விமான நிலையத்துக்கு சென்றால் என்ன, அல்லது ஒரு காரியாலயத்துக்கு சென்றால் என்ன, அவர்கள் தான் அங்கெல்லாம் பெரிய பெரிய பதவிகளை வகிப்பவர்களாக இருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையிலே சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களை பகைத்துக் கொண்டு அவர்களிடமிருந்து தூரமாக இருந்து கொண்டு நாம் இந்த நாட்டிலே வாழுவது என்பது எப்படியுமே கஷ்டமான காரியம். எனவே நாம் அவசரமாக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அவர்களுடைய அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான இந்த உறவை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுடைய மனதை வெல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் நிலவுகின்ற இந்த மனக்கசப்பை அவசரமாக எடுத்து போட வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருக்கிறது. அவர்களை பகைத்துக் கொண்டு நாங்கள் எப்படி வைத்தியசாலைகளுக்கு செல்வது? அவர்களுடைய உறவுகளை துண்டித்த நிலையிலே நாங்கள் எப்படி காரியாலயங்களிலே சென்று அவர்களிடமிருந்து சேவைகளை பெற்றுக்கொள்வது? நாங்கள் அவர்களுடைய உறவில்லாமல் அவர்களுடைய தொடர்பில்லாமல் ஒதுங்கி வாழ முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது தற்கொலை செய்வதற்கு சமன் என்ற கருத்தை நாங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டிலே நாங்கள் சிறுபான்மையினராக மாத்திரமல்ல சிதறுண்டும் வாழ்கிறோம். மற்றவர்களுடைய தயவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய உறவு தேவைப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நினைத்தால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், எங்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்ச்சிகள் தொடருமாக இருந்தால் நாம் அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு மாத்திரம் இல்லை என்றால் மியான்மாரிலே நடந்தது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். இதுவரைக்கும் மியான்மாரிலே இருக்கின்ற சிறுபான்மை முஸ்லீம்கள் சுமார் 35,000 அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பள்ளிவாயல்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய பாடசாலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள். பொஸ்னியாவிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கிறது. 1915 இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம் கட்டவழுத்து விடப்பட்டதை நாங்கள் இலகுவிலே மறந்துவிட முடியாது. அந்த நேரத்திலே இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரித்தானியர்கள் முஸ்லீம்களையும் இந்த நாட்டின் பெரும்பான்மை சிங்களவர்களையும் பிரித்து ஆளுகின்ற டிவைட் அண்ட் ரூல் எனப்படுகின்ற அந்த பாலிசியை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தி இந்த இரண்டு சமூகங்களுக்கும் இடையிலே மோதலை உண்டு பண்ணினார்கள். அதனால் 28 அதிகமான முஸ்லீம்கள் 1915 கொலை செய்யப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான பள்ளிவாயல்கள், ஆயிரக்கணக்கான பாடசாலைகள், ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களுடைய வீடுகள் உடைக்கப்பட்டதை நாங்கள் எந்த வகையிலும் மறந்துவிட முடியாது. அண்மை காலத்திலே இந்த 1915 நூறாவது ஆண்டு பூர்த்தியை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சில தீவிரவாதிகள், பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், 2015 அப்படியான ஒரு ஆண்டாக நாங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு ஆபத்தான, ஒரு பிரச்சனையான, ஒரு சங்கடமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனால் எங்களுடைய அகலாக்குகள், எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுக்கும் பிற சமூகங்களுக்கும் இடையிலான உறவுகள் பற்றி நாங்கள் தீவிரமாகவும் கவனமாகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்க முடியாது, ஜாக்கிரதை இல்லாமல் இருக்க முடியாது, நாங்கள் அசட்டையாக இருக்க முடியாது. நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சிந்திக்க வேண்டும். முதலாவது செய்ய வேண்டிய வேலை அல்லாஹு தஆலாவின் பால் நாங்கள் மீள வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்திலே எடுத்து உதவி தேட வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் சிறுபான்மையினராக இருக்கிறோம், பலஹீனர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்வதற்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹு தஆலாவிடத்திலே முதலாவது கையேந்த வேண்டும். அவனிடத்திலே முறைப்பாடு செய்ய வேண்டும். நாம் ஏதாவது பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா, தப்பு தவறுகளை செய்திருக்கிறோமா, இப்படியான ஒரு நிலை உருவாகுவதற்கு எமக்கு மத்தியிலே நாம் ஏதாவது காரணகர்த்தாக்களாக இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் இருக்கிறோம் சகோதரர்களே. முதலாவது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம், எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிப்போம். அல்லாஹு தஆலாவிடத்திலே சொல்லுவோம், யா ரப், யா அல்லாஹ், நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மிகவும் இக்கட்டான சூழ்நிலை, எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை தருவாயாக, எங்களுடைய பண்பாடுகளை அழகுபடுத்துவாயாக, எங்களுடைய பக்கத்தில் ஏதாவது குறைபாடுகள் நிறை இருந்தால் அவற்றையெல்லாம் நிறைவு செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் தருவாயாக என்று நாங்கள் ரப்புல் ஆலமீனிடத்திலே முதலாவது மீள வேண்டும். அவ்வாறு அல்லாஹு தஆலாவிடத்திலே வந்தால் மாத்திரம் போதாது, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் மாத்திரம் போதாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு எப்படியான உறவை வைத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். குர்ஆனை சென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல் குர்ஆனிலே சூரத்துல் மும்தஹனா எனப்படக்கூடிய 60வது அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். எவ்வளவு அழகாக சொல்லி காட்டி இருக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக வாளேந்தி போராடவில்லையோ, யாரெல்லாம் உங்களுடைய வீடுகளை விட்டும் உங்களை வெளியேற்றவில்லையோ, அப்படிப்பட்ட முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்களே, இரண்டு வகையான விஷயங்களை செய்யாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யார்? வாளேந்தி உங்களுக்கு எதிராக போராடவில்லை, அப்படிப்பட்ட முஸ்லிம் அல்லாதவர்கள். உங்களுடைய வீடுகளை விட்டும் உங்களை வெளியேற்றவில்லை, அப்படிப்பட்ட முஸ்லிம் அல்லாதவர்கள். அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை பௌத்த சகோதரர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் மிகவும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், எங்களோடு நல்ல உறவுகளை வைத்திருப்பதற்கு விரும்புகின்றவர்கள். அவர்கள் ஒரு நாளும் நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றியதற்காக எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவர்கள் அல்ல, எங்களை எமது வீடுகளை விட்டு வெளியேற்றியவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட மிக நல்ல மனிதர்கள் இந்த பௌத்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் நல்லவர்கள். ஏனைய நாடுகளை ஒப்போடுகின்ற பொழுது இந்த நாட்டிலே மிக சிறிய ஒரு தொகையினர் தான் துவேஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வியாபார கூட்டாளிகளை வைத்திருப்பீர்கள், பக்கத்து வீட்டிலே பௌத்தர்களை வைத்திருப்பீர்கள். மிகவும் நல்ல மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றித்தான், அப்படியான தன்மை கொண்டவர்களை பற்றி சூரத்துல் முன்தஹனாவிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடாத, உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றாதவர்கள் இருக்கிறார்களே, அப்படியானவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் இரண்டு வகையான கடமைகளை செய்ய வேண்டும். முதலாவது கடமை அன்தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம். இரண்டாவது கடமை, அவர்களுக்கு நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும், உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும். அவர்களுக்கு சகலவிதமான ஒத்துழைப்புகளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும், அல் பிர். இரண்டாவது அல் கிஸ்த், அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவிலே ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமாக இருந்தால் நீதி நியாயமாகத்தான் நீங்கள் நடக்க வேண்டும். இரண்டு வகையான தப்புக்களை செய்யாத முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் இரண்டு வகையான கடமைகளை செய்ய வேண்டும். உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றாத, உங்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடாத அப்படிப்பட்ட அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இரண்டு கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும். முதலாவது கடமை என்ன, அவர்களுக்கு என்ன என்ன உதவிகள் எல்லாம் தேவைப்படுகிறதோ, அது பொருளாதார ரீதியான உதவியாக இருக்கலாம், அல்லது சதுர ரீதியான உதவியாக இருக்கலாம், வாயால் செய்யக்கூடிய உபதேசம் என்ற உதவியாக இருக்கலாம், அப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஏதாவது மனக்கசப்புகள், வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே ஏதாவது தப்புத்தவர்கள் இடம்பெறுமாக இருந்தால் அவர்களுடைய பக்கத்திலேதான் நீதி இருக்குமாக இருந்தால் அந்த நீதியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தாலா நீதி நியாயமாக நடக்கக்கூடியவர்களை விரும்புகின்றான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே அந்த 60வது அத்தியாயத்தின் 8-9 வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டிலே வாழக்கூடிய தமிழர்களாக இருக்கலாம் அல்லது சிங்களவர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் இந்த நாட்டிலே எங்களோடு மிகவும் நெருக்கமாக மிகவும் இறுக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்கிறோம். தென்பகுதியிலே சிங்கள மக்களோடு நாங்கள் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் தமிழர்களோடு மிகவும் சிறுபான்மையினராக கொடுக்கல் வாங்கல்களிலே தொடர்புகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும்? அவர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்குவதல்ல, அவர்களுக்கு எதிராக போராடுவதல்ல, அவர்களோடு அகலாக்குகளோடு நடக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். இதற்கு கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே ஆதாரம் இருக்கிறது. அஸ்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தாயார் ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண், முஸ்லிம் அல்லாத ஒரு பெண், மக்காவிலிருந்து அந்த பெண் தன்னுடைய மகளை பார்ப்பதற்கு மதீனாவுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்ற அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் ஒரு சிலை வணங்கியாக முஷ்ரிக்காக இருக்கிறார்கள், அவர்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள், என்னுடைய உதவியை நாடி வந்திருக்கிறார்கள், அஃஅஸ்லு உம்மி, நான் என்னுடைய தாயாரோடு சேர்ந்து நடக்கலாமா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலி உம்மக்கு, உங்களுடைய தாயாரோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள், சம்பந்தம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தாய் ஒரு தகப்பன் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகளை ஒரு முஸ்லிமான மகன் அல்லது மகள் செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த குர்ஆனுடைய வசனம் ஆதாரமாக இருக்கிறது. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அந்த தாயும் தகப்பனும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய விடயத்திலே உலோகாயுத விஷயங்களிலே அவர்களோடு நீங்கள் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஸ்லிம் அல்லாதவர்கள் உறவினர்களாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவையான அடிப்படையான உதவிகளை நாங்கள் செய்யத்தான் வேண்டும். அது இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு கடமை, அது ஒரு சுன்னா அல்ல, அது ஃபர்து என்ற கருத்தை தான் இங்கே பார்க்க வேண்டும். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா வஸலி உம்மக்கி என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தையும் ஹதீஸுடைய வசனத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது, நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் உறவினர்களாக இருந்தால் அவர்களோடும் நல்ல உறவை தான் வைத்திருக்க வேண்டும் என்பதை அதனூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே தங்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் அந்த சமூகத்திலே தான் வாழ்ந்து வந்தார்கள், அந்த சமூகத்திலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அந்த சமூகத்தினுடைய உறவை துண்டித்து நடக்கவில்லை. அவர்கள் சிலை வணங்குகிறார்கள், காபிர்களாக இருக்கிறார்கள், எனவே அவர்களை விட்டு நான் ஒதுங்கி இருக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், குடும்ப உறவினர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தும் அவர்களோடும் நல்லுறவை வைத்துக் கொண்டார்கள், உதவி செய்தார்கள், ஏழைகளை முஸ்லிம் அல்லாத ஏழைகளை கவனித்தார்கள். அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். ஹிரா குகையிலிருந்து வஹியை எடுத்துக்கொண்டு நடு நடுங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். 40வது வயதிலே அந்த நபி பட்டத்தை சுமந்து கொண்டு வீட்டுக்கு பயந்து வருகின்ற பொழுது ஆறுதல் சொல்கிறார்கள். அந்த ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதன், இன்னக தஹ்மிலுல் கல்ல வ துஈனு அலா நவாயிபித் தஹர் வ தஸிலுர் ரஹிம கணவரே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் உறவு ஜனங்களை சேர்ந்து நடக்கிறீர்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கின்றீர்கள், பக்கத்து வீட்டாருக்கு நீங்கள் தொந்தரவு செய்வதில்லை, நீங்கள் உறவு ஜனங்களோடு உறவை பேணிக் கொண்டிருக்கிறீர்கள், யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள், எனவே கணவரே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹு தாலா ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொல்லுகிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த ஜாஹிலிய சமூகத்தில் இருந்த காபிர்களுக்கும் இடையிலே எப்படியான உறவு இருந்தது என்பதற்கு சிறந்த ஒரு ஆதாரமாக அந்த சம்பவம் இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் சிலை வணங்கவில்லை. அவர்கள் மிகவும் புனிதமான ஒரு நபி, அப்படி இருந்தும் கூட சிலை வணக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த அந்த சமூக அமைப்பிலே இருந்த மனிதர்களோடு நல்ல உறவைத்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள், அவர்களுக்கு உதவி செய்தார்கள், அவர்களுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு அதுவே சிறந்த உதாரணமாக இருக்கிறது. ஒரு நாள் மதீனாவுடைய காலப்பிரிவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூதனாக இருந்த, முஸ்லிம் அல்லாதவனாக இருந்த ஒரு அடிமை, அவன் நோய்வாய்ப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத அடிமையை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் நோய் விசாரிக்க சென்று அந்த அடிமைக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு அந்த அடிமையை சுகம் விசாரிக்கிறார்கள். அந்த அடிமை மனம் மாறுகிறான், அவன் இஸ்லாத்தை தழுவுகிறான். பாருங்கள் சகோதரர்களே, அந்த அடிமையினுடைய வீட்டை விட்டும் வெளியே வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார், அல்லாஹு தஆலாவுக்கு தான் எல்லா புகழும், என்னை பாவித்து என்னின் மூலமாக இந்த யூத அடிமையை இஸ்லாத்திலே அல்லாஹு தஆலா சேர்த்து விட்டானே, அவனை நரகத்திலே விட்டும் பாதுகாத்து விட்டானே, அதற்காக வேண்டி நான் அல்லாஹு தஆலாவை புகழுகின்றேன் என்று அவர்கள் அந்த அடிமை, யூத அடிமையை நோய் விசாரித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது சொல்லிக் கொண்டு வந்தார்கள் என்று நாங்கள் சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத்திலே பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்றைய சமூகம் முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கும் இடையிலான உறவாக இருந்தது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். பத்ர் யுத்தம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்போது பத்ர் யுத்தத்திலே கைது செய்யப்பட்ட கைதிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இவர்களை கொலை செய்வதா, அல்லது விடுதலை செய்வதா, அல்லது இவர்களிடமிருந்து ஏதாவது தண்ட பணத்தை பெற்றுக் கொள்வதா என்று கலந்தாலோசிக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முத்இம் இப்னு அதி எனப்படக்கூடிய ஒரு காபிரை பற்றி அந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த காபிர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை, ஆனால் பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னாலே அந்த முத்இம் இப்னு அதி எனப்படக்கூடிய அந்த காபிர் மரணம் அடைந்திருந்தார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முத்அம் இப்னு அதி எனப்படக்கூடிய அந்த மனிதன் மாத்திரம் இந்த இடத்திலே இருப்பாராக இருந்தால், அவர் சிபாரிசு செய்திருப்பாராக இருந்தால், நான் இந்த பத்ர் யுத்த கைதிகளை விடுதலை செய்வதற்கு தயாராக இருப்பேன் என்று சொன்னார்கள். இதற்கு என்ன சம்பந்தம்? அல் முத்அம் இப்னு அதி உயிரோடு இருந்து என்னிடத்திலே வந்து இந்த கைதிகள் விஷயமாக பேசியிருந்தால், நான் இந்த கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமாக யோசித்திருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சம்பந்தம்? அல் முத்அம் என்ற அந்த காபிர் யார்? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தூரம் அந்த காபிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அவர் சிபார்சு செய்தால் பத்ர் யுத்த கைதிகளை விடுதலை செய்வேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அதற்கு காரணம் இருக்கிறது சகோதரர்களே. அந்த காபிர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நல்லுறவை வைத்திருந்த ஒரு காபிர். அவர்கள் தாயிபுக்கு சென்று வருகிறார்கள். கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய உடம்பிலே இருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அவர்களுக்கு கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அரவணைப்பு கொடுத்ததும் அந்த முத்அம் தான். காபிராக இருந்தும் கூட அந்த மனிதனுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நல்லுறவு காணப்பட்டது. அவர்கள் காபிர்களே என்று அவர்களை ஒதுக்கி வைக்கவில்லை. எனவேதான் அந்த முத்அம் இன்று உயிரோடு இருந்திருந்தால், அவருக்கு மரியாதை செய்வதற்காக நான் இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு யோசித்திருப்பேன் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முத்அம் அந்த உதவியை மாத்திரமல்ல முஸ்லீம்களுக்கு செய்தார், இன்னும் ஒரு உதவியையும் செய்தார். குறைசி காபர்கள் எல்லோரும் சேர்ந்து முஸ்லீம்களை ஷேபு அபி தாலிப் எனப்படக்கூடிய ஒரு கணவாயிலே அடைத்து வைத்திருந்தார்கள். 3 வருடம் அடைத்து வைத்திருந்தார்கள். இது சம்பந்தமாக காபத்துல்லாவிலே ஒரு பெரிய பட்டோலையை கூட அவர்கள் எழுதி சஹீபா என்ற பெயரிலே தொங்க விட்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த தொங்க விடப்பட்டிருந்த அந்த பட்டோலையை எடுத்து கிழித்து எறிந்தவராகவும் அல் முத்அம் காணப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரோடு நல்ல உறவை வைத்திருந்தார்கள். அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை தான், இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை கொடுத்தார்கள். பத்ர் யுத்த கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டுமா? முத்அம் உயிரோடு இருந்தால் நான் அவருக்கு மரியாதைக்காக வேண்டிய இந்த வேலையை செய்திருப்பேன் என்று சொன்னார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கும் இந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள். அபு தாலிப், உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை அவர் விடயமாக முயற்சித்தார்கள். அவர் இஸ்லாத்துக்குள் வரவில்லை. அப்படி இருந்தும் அவருடைய உறவு எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமார் 42 ஆண்டுகள் அவர் தான் பாதுகாத்தார். முஸ்லிமாக இருக்கவில்லை. முஸ்லிம் அல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டே கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார் என்றால், அவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலான உறவு எவ்வளவு தூரம் பலமாக இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். காபிர்கள் என்றால் எல்லோரையும் ஒரே கண் கொண்டு பார்க்கக்கூடாது. அவர்களிலே சிலர் இருக்கலாம் துவேஷம் உள்ளவர்கள், ஆனால் இன்னும் சிலர் இருப்பார்கள் முஸ்லீம்களுக்கு மிகவும் நல்லவர்கள். அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அவர்கள் வியாபாரிகளாக இருக்கலாம், அவர்கள் மற்றமுண்ட ஏனைய வகையினா தொடர்புகளை கொண்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் அனைவரையும் நாங்கள் நல்லுள்ளம் கொண்டவர்களாக, எமக்கு நெருக்கமானவர்களாக நாங்கள் பாவித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். பாராளுமன்றத்திலே எங்களுக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எமக்கு சார்பாக எழுதக்கூடிய எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அழைக்க வேண்டும், அவர்களோடு கலந்துரையாடல் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் விருந்து படைக்க வேண்டும். இப்படிப்பட்ட உறவுகளை நாங்கள் வளர்க்கின்ற பொழுது நிச்சயமாக எம் மீது அவர்கள் கொள்கின்ற இந்த துவேஷத்தை நிச்சயமாக அதிகமாக குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு யூதருடைய ஜனாசா எடுத்துச் செல்லப்படுகிறது. முஸ்லீம்களுக்கு பயங்கரமான விரோதியாக இருக்கின்ற ஒரு யூதர் அவருடைய ஜனாசா எடுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று அந்த ஜனாசாவுக்கு மரியாதை செய்கிறார்கள். அந்த நேரம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னஹா ஜனாஸத்து யஹூதியின், அது ஒரு யூதனுடைய ஜனாஸாவாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், நீங்கள் எழுந்து நின்று மரியாதை செய்கின்றீர்களே என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதில் எப்படி அமைகிறது? அலைசத் நஃப்சன், அந்த மனிதனும் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. அந்த மனிதனுடைய உடம்புக்குள்ளும் ஊதப்பட்டிருந்தது ஒரு அல்லாஹ்வுடைய உயிர் தானே ஊதப்பட்டிருந்தது. எனவே அந்த உயிருக்கு மரியாதை செய்வதற்காக வேண்டி நான் எழுந்து நின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, எங்களுக்கும் வியாபார கூட்டாளிகள் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எமது பக்கத்து வீட்டார் இருக்கிறார்கள், எங்களோடு நல்லுறவு கொண்டிருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மரணம் அடைந்து விட்டால் நாம் கட்டாயமாக அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று எமது அனுதாபத்தை தெரிவிக்க வேண்டும். நாம் அவர்களோடு நல்ல முறையில் தான் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும். ஆனால் அந்த மரண வீடுகளுக்கு சென்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய மத வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. எங்களுக்கென்ற ஒரு தனியான ஈமான், எமக்கென்ற ஒரு தனியான அகீதா, எமக்கென்று வழிபாடுகள் இருக்கின்றன. எந்த சந்தர்ப்பத்திலும் அவற்றில் சம்பந்தப்படுவதற்கு நாங்கள் முயற்சிக்காமல் மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். எப்படி ஒரு யூதனுடைய அந்த ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்தார்களோ, எப்படி ஒரு யூதர் நோய்வாய்ப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே அந்த யூதருடைய அந்த நோயை விசாரிப்பதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்களோ, அது போன்று நாமும் நடந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்ற பொழுது இந்த பதட்டமான சூழ்நிலைகளை அதிகமாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வயதாக இருந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய பெரியப்பாவாக இருந்த அபூ தாலிப் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் ஹெல்ஃபுல் ஃபுலூல் எனப்படக்கூடிய ஒரு சங்கத்திலே சென்று அங்கன் வகித்தார்கள். ஹெல்ஃபுல் ஃபுலூல் அல்லது ஹெல்ஃபுல் முத்தையபீன் என்று அரபிலே சொல்லுவார்கள். அந்த சங்கத்தின் சாராம்சம் என்ன சகோதரர்களே? குறைஷி தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த சங்கத்தை அமைத்திருந்தார்கள், அந்த அசோசியேஷனை அமைத்திருந்தார்கள். அதனுடைய நோக்கம் என்ன? அந்த மக்காவுடைய சூழ்நிலையிலே யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது. குறிப்பாக வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலும் குடும்ப உறவுகளிலும் யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலே குறைஷி தலைவர்கள் காவிர்கள் சேர்ந்து அமைத்த ஒரு சங்கம் தான் ஹெல்ஃபுல் ஃபுலூல் எனப்படுகிறது. வரலாற்றை எடுத்து நாங்கள் வாசித்து பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பெரியப்பாவோடு சேர்ந்து சென்று அந்த சங்கத்திலே பங்கெடுத்தார்கள், அங்கத்துவம் வகித்தார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு சொல்லி காட்டினார்கள், இது போன்ற ஒரு சங்கத்திலே அங்கம் வகிப்பதற்கு எனக்கு அழைக்கப்படுமாக இருந்தால் நான் சென்று அங்கத்துவம் வகிப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் அப்படித்தான், அவன் பெரும்பான்மை சமூகத்தை விட்டும் விலகி இருக்க மாட்டான். பெரும்பான்மை சமூகத்தினர் செய்கின்ற நல்ல பல காரியங்களிலே அவன் அங்கத்துவம் வகிப்பான். அந்த சங்கங்களிலே மது இருந்தால் அதனை அவன் தவிர்த்துக் கொள்வான், சூதாட்டம் இருந்தால், களவு இருந்தால், லஞ்சம் இருந்தால் தவிர்த்துக் கொள்வான். ஆனால் அவர்கள் செய்கின்ற நல்ல வேலைகளிலே அவன் பங்கெடுப்பான். அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நல்ல காரியங்களிலே பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒரு சிரமதானத்தை ஏற்பாடு செய்கின்றார்கள் என்றால் நாங்களும் சென்று பங்கெடுக்க வேண்டும். மதுவை ஒழிப்பதற்கான ஒரு ஊர்வலத்தை அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற பொழுது நாம் எமது வீடுகளுக்குள் பதுங்கிக் கொண்டிருக்காமல் நாமும் உங்களோடு தான் இருக்கிறோம். இந்த நாட்டிலிருந்து மது, இந்த நாட்டிலிருந்து போதை வஸ்து ஒழிக்கப்பட வேண்டும். வட்டியும் லஞ்சமும் கழுத்தறுப்பும் இல்லாமலாக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பை தருவோம் என்று நாங்கள் சொல்வோமாக இருந்தால், ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அங்கே அதனை சுத்தம் செய்வோமாக இருந்தால் எம்மை பார்த்து அவர்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுவார்கள். மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கின்ற நல்ல பிரஜைகள், இந்த நாட்டை வளர்ப்பதற்காக இருக்கின்ற பிரஜைகள், இவர்கள் நல்லவர்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு நிச்சயமாக வரும். அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக, அவர்களுக்கு பக்க பலமானவர்களாக, அவர்களுடைய நல்ல காரியங்களிலே பங்கெடுப்பவர்களாக நாங்கள் இருப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தொந்தரவு செய்யாதவர்களாகவும் இருக்க வேண்டும். எமது பக்கத்து வீட்டிலே அவர்கள் இருப்பார்கள், பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது பக்கத்து ஆசனத்திலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தொலைபேசியிலே உரையாடுகின்ற பொழுது எமது பக்கத்து ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்ற எமது நண்பரோடு பேசிக் கொள்கின்ற பொழுது, இந்த பஸ்ஸிலே நான் மாத்திரம் பிரயாணம் செய்யவில்லை, இங்கு நூற்றுக்கணக்கானவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருப்பார்கள், அமைதியாக இருந்து கொண்டிருப்பார்கள், சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியானவர்களுக்கு தொந்தரவான முறையிலே எனது தொலைபேசி டெலிபோனை நான் பாவிக்க கூடாது என்று ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டும். நான் மாத்திரம்தான் பிரயாணம் செய்கின்றேன், மற்றவர்களை பற்றி எனக்கு எந்த கரிசனையும் கிடையாது என்று சிந்திக்கின்ற பலரை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான நிலைகள் அவசரமாக இந்த நாட்டை விட்டு விலக வேண்டும். ஒரு முஸ்லிமா அவன் தான் என்னுடைய பக்கத்து வீட்டானாக இருக்க வேண்டும், அவனைத்தான் எனது நண்பனாக நான் எடுக்க வேண்டும் என்று மற்றவர்கள் சிந்தித்து எங்களோடு பேசுகின்ற பொழுது அன்பாகவும் ஆதரவாகவும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். இந்த நாட்டின் தொந்தரவு தரக்கூடியவர்கள், இந்த நாட்டின் பீடையானவர்கள், இந்த நாட்டுக்கு எந்த வகையிலும் உதவாதவர்கள் என்று நினைக்கின்ற அளவுக்கு எமது கொடுக்கல் வாங்கல்களையும் எமது பேச்சுவார்த்தைகளையும் எமது நடவடிக்கைகளையும் நாங்கள் ஒரு நாளும் அமைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த நாட்டிலே நாங்கள் அவப்பெயரை எடுத்திருக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் செய்ய போய் இந்த நாட்டிலே 250 அதிகமான கிலோ கொண்ட பாரம் கொண்ட ஒரு போதை வஸ்தை கடத்தி வந்தவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறோம். அது எந்த அளவு தூரம் உண்மை பொய் என்று இன்னும் நிரூபிக்கப்படாவிட்டாலும் கூட அதனை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த நாட்டிலே இருக்கின்ற பயங்கரமானவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எமது நிலையை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, ஒரு வைத்திய சாலைக்கு சென்றால் எப்படி அந்த வைத்திய சாலையில் இருக்கின்ற ஊழியர்களிடத்திலிருந்து சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே சட்டம் போடப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டத்தை நாங்கள் ஒரு நாளும் மீறக்கூடாது, அதனை மதிக்க வேண்டும். நோயாளிகளை தரிசிக்க செல்வது 6-5 மணிக்குத்தான் என்றால் 4:45 சென்று அங்கிருக்கின்ற ஊழியர்களை தொந்தரவுபடுத்துவது, அல்லது வைத்தியசாலைக்கு சென்று அங்கிருக்கின்ற வார்டுகளிலே அளவுக்கு அதிகமாக சத்தம் விட்டு கொண்டு கூட்டமாக இருந்து கொண்டு கதைத்துக் கொண்டு ஏனைய நோயாளிகளுக்கும் தொந்தரவாக நடந்து கொள்வதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். முஸ்லிமா அவன் பண்பாடுள்ளவன், அவன் உதவி செய்பவன், அவன் கை கொடுப்பவன். வாகனத்திலே சென்றாலும் வைத்தியசாலைக்கு சென்றாலும் பாதையில் நடந்தாலும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை மனம் கமலும் வாழ்க்கையாக இருக்கிறது. அவன் இந்த நாட்டுக்கு தேவை என்று மற்றவர்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வக்கூலா லஹு கவுலன் லையினா. ஃபிரௌனை சந்திக்க தின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் இரண்டு பேரும் சென்று அந்த ஃபிரௌனிடத்திலே மிகவும் நளினமான வார்த்தைகளை தான் பேசுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் ஹஜ்ஜி பெருநாளை எதிர்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஹஜ்ஜி பெருநாளை இன்னும் சில நாட்களிலே சந்திக்க இருக்கிறோம். இந்த பெருநாளுடைய தினம் மிக முக்கியமான தினம். அதற்கு பின்னால் இருக்கின்ற ஐயாமு தஷ்ரீக் எனப்படக்கூடிய அந்த 3 நாட்களும் குர்பான் கொடுக்கப்படக்கூடிய அந்த 3 நாட்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களுடைய குர்பானுக்கு கடந்த வருஷங்களிலே பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நாட்டிலே இருக்கின்ற மிக முக்கியமான 90% மனிதர்கள் பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், மாட்டை ஒரு புனிதமான ஒரு படைப்பினமாகத்தான் கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே இவ்வளவு காலமும் எங்களுக்கு இந்த நாட்டிலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, அதனை அறுக்கலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சலுகையை நாங்கள் மிகவும் பண்பாடாகவும் கண்ணியமாகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன ஒரு காரணத்தை முன்னிட்டும் மற்றவர்கள் எங்களை நோக்கி விரல்களை நீட்டக்கூடிய வகையில் நாங்கள் பாதைகளிலே மாடுகளை எடுத்து வரக்கூடாது. நாங்கள் அறுக்கின்ற இடங்கள் மறைவான இடங்களாக இருக்க வேண்டும். நாம் அறுத்த இறைச்சியை மிகவும் கண்ணியமாகத்தான் பாதைகளிலே எடுத்து செல்ல வேண்டும். மாத்திரமல்ல, அறுக்கப்பட்ட மாடுகளுடைய எஞ்சிய பொருட்கள், அது கொம்பாக இருக்கலாம், எலும்பாக இருக்கலாம், தோலாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் மிகவும் புனிதமாக கவனமாக நாங்கள் எடுத்து சென்று அவற்றை மிகவும் சுத்தமாக நாங்கள் புதைப்பதற்கு அல்லது அகற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த வருடம் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். பிரச்சனைகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வருடம். எரிகின்ற நெருப்பிலே நாங்கள் ஒரு நாளும் எண்ணெய் ஊற்றக்கூடாது. நாங்கள் இருக்கின்ற துவேஷத்தை இன்னும் அதிகரிக்கும் விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. நாம் பாடசாலையிலே, காரியாலயங்களிலே, வைத்தியசாலையிலே, பஸ்களிலே மாத்திரமல்ல, எமது அன்றாட காரியங்களிலும் கூட முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முன்மாதிரிகளாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சகோதரர்களே. குறிப்பாக வியாபாரிகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. வியாபாரிகள் பெரும்பாலும் அவர்களுடைய கஸ்டமர்ஸ், அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் முஸ்லிம் வியாபாரிகள், அவர்கள் பண்பாடான வியாபாரிகள். எனவே தான் இந்த நாட்டிலே இஸ்லாம் பரவியது. வியாபாரத்தை ஒரு அழகான ஊடகமாக பயன்படுத்தி இந்த நாட்டிலே அகலாக்குகளை நாங்கள் பரப்ப முடியும், எம்மை நோக்கி அவர்களை ஈர்க்க முடியும், கவர முடியும். அழகான ஒரு சந்தர்ப்பமாக அந்த வியாபார கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. ஒரு நாளும் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, எமது செக்குகளை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, டேட் பிந்திய எக்ஸ்பயரி டேட் போன பொருட்களை ஒரு நாளும் விற்கக்கூடாது. மக்களுக்கு பிரயோசனம் தராத நஞ்சான ஆபத்தான பொருட்களை அல்லது போதை வஸ்துக்களை விற்பவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. முஸ்லிம் வியாபாரி அவனிடத்திலே சென்றுதான் நாங்கள் பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் கட்டாயமாக வர வேண்டியிருக்கிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா வகையிலும் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே மிகவும் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பள்ளி வாயில்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய வணக்க ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் பெண்களுடைய கற்பை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பாயாக, முஸ்லிம்கள் எங்கு சென்றாலும் இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ தவிடுபொடியாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், சர்வதேச சக்திகள், உள்நாட்டு சக்திகள் எல்லாம் சேர்ந்து இந்த இஸ்லாமிய விளக்கை அணைத்து விடுவதற்கான சகல முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு ஆழமான ஈமானை கொடுப்பாயாக, ஒற்றுமையை கொடுப்பாயாக, அவர்களுக்கு மத்தியிலே பக்குவத்தை கொடுப்பாயாக. எங்களுடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு களிமாவுடைய வார்த்தையை மொழிவதற்கான சந்தர்ப்பத்தை தருவாயாக. சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகின்ற இந்த அநியாயங்களை யா அல்லாஹ் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ சக்தி உள்ளவனாக இருக்கிறாய். உன்னுடைய படை பட்டாளங்கள் எல்லாவற்றையும் ஏவி இந்த சிரியா மக்களை பாதுகாப்பாயாக, எகிப்து மக்களை பாதுகாப்பாயாக, இந்த ஈராக் மக்களை பாதுகாப்பாயாக. ரப்புல் ஆலமீன், அல்லாஹு தாலாவே, உன்னிடத்திலே கையேந்தி கேட்கின்றோம், புனிதமான இடத்திலே இருந்து கேட்கின்றோம், எங்களுடைய துவாவை அங்கீகரிப்பாயாக. நாளை மறுமையிலே உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களாக என் அனைவரையும் ஆக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.